யோசுவா 13 அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 13 இருந்து 23 வரைக்கும் பிரசங்கம் பண்றதுக்கு ரொம்ப குறைவான சந்தர்ப்பங்கள் தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு ரியல் எஸ்டேட் டீட்டெயில்ஸ் தான் நிறைய இருக்கு. இந்த ஜியாகிரபி, ஆளுங்க பேரு, ஊருங்க பேரு, நகரங்கள் பேரு அப்படின்னு தான் நிறைய டீட்டெயில்ஸ். அதுதான் வருத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனாலும் நம்ம என்ன நம்புறோம், ஆவியானவர் எல்லா வார்த்தையும், ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டிருக்கு, நமக்கு பிரயோஜனமா உள்ளதா இருக்கிறதுனால தான் அதை எழுதியிருக்கிறாருன்றத உண்மையோடு நம்ம படிக்கும் போது பல காரியங்கள் ஆசீர்வாதமாக ஆண்டவர் அதுல செஞ்சு தரார் இல்லைங்களா. அதை நான் உணர்ந்திருக்கிறேன் பல இதுல. அதனால இதை நம்ம தொடர்ந்து பார்க்கத்தான் வேணும். இப்ப பாத்தீங்கன்னா போன வாரம் நம்ம பார்த்தது வந்து 1 13 அதிகாரத்தில் யோசுவாவுக்கு வயது ஆயிடுச்சு. வயது ஒருவேளை அவருக்கு 100 வயசு இருந்திருக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா பாத்தீங்கன்னா 24-29 அவருக்கு இறக்கும் போது அவருக்கு 110 வயசு இருந்துச்சு. அவர் ஒருவேளை 100 வயசு தாடியெல்லாம் விட்டுட்டு தாத்தா நிலைமையில் அவர் இருக்கிறாரு. அதனால முடியாத ஒரு நிலையில் இருக்கும் போது ஆண்டவர் அதை கவனித்து, யோசுவா உனக்கு வயசாயிருச்சு, உனக்கு ஞாபகப்படுத்துறேன், உனக்கு வயசாயிருச்சு, ஆனா நீ சீக்கிரம் பாருங்களேன், கவனிச்சு பாருங்க, வயசாயிருச்சு, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா ரிட்டையர்ட் ஆயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்போம் அப்படின்றார் ஆண்டவர். கொஞ்சம் வயசாயிருச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ், எல்லாருக்கும் வயசாயிட்ட பிறகு என்ன நமக்கு என்ன இருக்கிறது, எங்க நான் போய் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல போய் செட்டில் ஆகி ஒரு நல்ல சீனரி இடத்துல போய் ரிட்டையர்ட் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு தான் எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா. பொதுவா யோசிக்கிறது அப்படித்தான். ஆனா ஆண்டவர் பாருங்களேன், உனக்கு வயசாயிருச்சு அதனால ரிலாக்ஸா இருக்கணும்னு இல்ல, ரொம்ப முக்கியமான வேலையை தரார். ஆனா போர் மாதிரி இல்ல, கொஞ்சம் லெகுவான வேலை, இவ்வளவு நாள் செஞ்சிட்டு பெரிய வேலை போர் வேலை, ஆனா இப்போ லெகுவான வேலையை தராது. கடவுளுடைய சித்தம் எப்போவோ நம்ம வயதான காலத்திலயும் நம்ம ஒரு ஐடில்லா, ஐடில்லானா ஒரு வேலையும் செய்யாம கைய கட்டிட்டு இருக்கணும், ஒரு சோம்பேறிகளா இருக்கணும்ன்றது அவர் சித்தமே இல்லை. பாவம் இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்பதாகவே வேலை செய்யணும் மனுஷன் அவர் ஏற்படுத்தி இருந்தார் பாருங்களேன். அவன் வேலை நல்லா வேலை செய்யும் போது, உழைத்து வேலை செய்யும் போது அதுல அவனுக்கு பெரிய திருப்தி கிடைக்குது. ஒரு காரியத்தை நல்லா செஞ்சு ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு சிறப்பா இந்த உலகத்தை அழகா பண்ண அப்படிதான் பண்ணாரு இல்லைங்களா. அந்த மாதிரி நம்மள ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு பாருங்களேன், ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப மாத கணக்குல ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு முடிச்ச திருப்தி வந்து எதுலயுமே கிடைக்காது, ரொம்ப பெரிய திருப்தி கிடைக்கும் அதுல. ஒன்னும் இல்ல, சின்ன சின்ன வேலைங்களை கூட நல்ல சமையல செஞ்சு முடிச்சிங்கன்னா அது நல்லா செய்யும் போது எவ்வளவு நல்லா இருக்கு இல்ல. ஒன்னும் இல்ல, என் காரை கழுவுறது, காரை நீட்டா போட்டு கழுவி எல்லாம் ஒரு தூசு கூட இல்லாம இப்படி போய் நின்று வந்து பார்க்கும் போது ஆஹா எவ்வளவு நல்ல ஒரு திருப்தி இல்லைங்களா. அது வேலை செய்யணும்னு தான் மனுஷனே பண்ணுது. வயதான காலத்திலயும் நமக்கெல்லாம் சோம்பேறிகளா இருக்கணும்னு வருது, ஆனா அப்படி இல்லை பாருங்க. வயசான காலத்திலேயே நீ இன்னும் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லும் போது வாலிப வயசுல நம்ம சோம்பேறியா இருக்கக்கூடாது. அது இருக்கிறது எவ்வளவு தவறு பாருங்களேன். ஐடியலா இருக்கிறது நம்ம விரும்பக்கூடாது, அது ஒரு பெரிய ப்ராப்ளம், வியாதின்னு கூட போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா. அது விரும்பவே கூடாது. நம்ம சம்திங் வி ஷுட் டூ, நம்ம கையில எது கிடைக்குதோ அதை நம்ம நன்றாக செய்வதற்கு நம்ம பார்க்கணும், அதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, யோசுவாவுக்கு இருக்கிற பெரிய வேலை என்ன, அவர் ஞாபகப்படுத்துறாரு, நான் உனக்கு கொடுத்த பூமியன்னு இன்னும் எவ்வளோ விசாலமா நீ பிடிக்க வேண்டியதா இருக்கு, ஆனா அதை நீ இன்னும் பிடிக்கல, பிடிக்க வேண்டிய தேசம் இன்னும் எவ்வளவோ மீதி இருக்குது, ஆனா நீ இன்னும் அதை பிடிக்கல அப்படின்றதுனால யோசுவாவுக்கு இன்னொரு வேலையும் என்ன இருக்குதுன்னா, இந்த ஜனங்களை வந்து ஊக்குவித்து வெறும் அவங்கள செட்டில் பண்றது மாத்திரம் இல்ல, செட்டில் ஆகி அங்கேயே செட்டில் ஆயிராதீங்க, இன்னும் தொடர்ந்து நீங்க சுதந்திரிக்கிற வேலை இன்னும் நிறைய இருக்குன்றதும் அவங்கள ஊக்குவிச்சு செய்ய வேண்டிய ஒரு வேலை யோசுவாவுக்கு இருக்கிறத பாக்குறோம். இது தொடர்ந்து நம்ம இதுல பாக்கணும் பாருங்களேன். இந்த இதுல நிறைய டீட்டெயில்ஸ் ஆண்டவர் ரிப்பீட் பண்றார். இந்த 13 அதிகாரத்துல பார்த்தோம்னா 2 வசனத்துல இருந்து எவ்வளோ பிடிக்க வேண்டியது, அந்த ஷைனார் ரிவர்ல இருந்து ஈஜிப்ட் இந்த பக்கம் பார்க்கணும், நீ இந்த பக்கம் அதெல்லாம் பார்க்கணும்னு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு வர்றாரு சைடன்னு. அது ஏன் அப்படி கொடுக்கறாருன்னும் போது ஒண்ணு வந்து அவங்களுக்கு திருப்பி இது திருப்பி முன்னாடியே கொடுத்தாரு, யோசுவா 1 அதிகாரத்துல கொடுக்கற திருப்பி திருப்பி அதை கொடுக்கறதுக்கு வந்து அந்த ஜனங்களுக்கு அவங்களுடைய சுதந்திரத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் பாக்குறார். ஏன்னா இவங்க அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஆளுங்க, 400 ஆண்டு 500 ஆண்டு கிட்ட அடிமைத்தனத்திலிருந்து வந்தவங்க அந்த சுதந்திரத்தை ஈஸியா மறந்துட முடியும். அதை திருப்பி திருப்பி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், எவ்வளவு பெரிய இது கொடுத்திருக்காரு ஆண்டவர் அப்படின்றது. இது நமக்கும் ரொம்ப பொருந்தும். புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா நம்மளும் ஆண்டவர்னால ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க வந்து சொல்லி முடியாத சுதந்திரம் நமக்கும் இருக்கு. ஆனா அந்த சுதந்திரத்தை இல்லாம ஞாபகம் இல்லாம கூட நம்ம வாழ்ந்துடலாம். அதனால்தான் பவுல் சொல்றார், உங்கள் சுதந்திரம் கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்க சுதந்திரம் என்னன்னு தெரியும்படிக்கு உங்க கண்கள் மனக்கண்கள் திறக்கும்படி படிக்கு நான் ஜபம் பண்ணுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்கலாம். இதுல இன்னொரு ஒரு காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது வசனம் படிங்களா, 13:1.
யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆன போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய், சுதந்திரத்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது.
பாருங்களேன், இது பழைய ஏற்பாடு படிக்கும் போது இது வந்து ஒவ்வொன்றும் நமக்கு அப்ளிகபிளா இருக்கு. ஏன்னா பழைய ஏற்பாடுல நடந்த எல்லா காரியமும் இயேசுடைய வாழ்க்கையில ரிப்பீட் ஆச்சுன்னு மத்தேயுல நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. அது இயேசுடைய வாழ்க்கையில ரிப்பீட் ஆகுது மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கையிலும் அது ரிப்பீட் ஆகுது. நம்ம வாழ்க்கையிலையும் எடுத்து பார்த்தோம்னா, எகிப்து தனத்துல அவங்க இருந்தாங்க, எகிப்துல இருந்த ஆண்டவர் காப்பாத்தி வனாந்திர தேசத்துக்கு கூட்டு வந்தா, நம்மளையும் பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு எகிப்து அடிமைத்தனம் ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க வனாந்திரத்துல அவங்கள நடத்தி வந்த மாதிரி நம்மளும் வனாந்திர வாழ்க்கையில நடந்து போறோம். கானான் தேசத்தை அவங்க போய் சேர்ந்த போது கானான் தேசம் நமக்கு ரெண்டு விதத்தை குறிக்குது. ஒன்று வந்து பரலோகத்தை குறிக்குது, அது மாத்திரம் இல்லாம நம்ம ஆண்டவருக்குள்ள அடையிற சுதந்திரத்தையும் குறிக்குது. அதனால ஒரு ஃபேசினேட்டிங் ஹிஸ்டரி இது. இது எந்த காரியம் இந்த ஹிஸ்டரியில பார்த்தாலும் அது நமக்கு பொருந்துற காரியம் தான். அதுதான் நம்ம பார்க்கணும். போன வாரம் கூட நான் சொன்னேன், இன்னும் பிடிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, இன்னும் சுதந்திரிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. சர்ச் ஹிஸ்டரி, யாரு சர்ச் ஹிஸ்டரி படிக்கிற புக் எடுத்துக்கிட்டது? யாராவது நீங்க எடுத்திருக்கீங்களா அங்க இருக்கிறவங்க? ஓ, அவங்க வரலையா? ஓகே, கிரேசி, ஓகே. அவங்க அதுக்கு சரியான புக்கு. தமிழ்ல ஆண்கள்ல யார் எடுத்தாங்கன்னு தெரியல, நீங்க ஏதாவது எடுத்தீங்களா? யாரும் தொடலையா? சபசரித்திரம் படிக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்ன ஆச்சு 2000 வருஷமா நம்ம படிச்சு அந்த பார்வை இருக்கிறது ரொம்ப நல்லது. அது படிச்சோம்னா தான் எங்க இருந்து என்ன வந்துச்சுன்றதே நமக்கு தெரியும். இப்ப சில கள்ள போதகங்கள்லாம் வருதுன்னா அது எங்க இருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். சபசரித்திரம் படிக்கணும். 2000 வருஷத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து வெறும் அந்த ஒரு மதமா மாறி போயிட்டு இருந்துச்சு. அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களையும் லிபரல் எல்லாம் மதமா இருந்த ஒரு இடத்துல, இருளா இந்த இடத்துல அவர் சுவிசேஷ ஒளியை கொண்டு வந்தார் இல்லைங்களா. கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுக்கு அந்த கட்டளையை கொடுத்தார், நீங்க உலகெங்கும் போய் நீங்க சீஷர்கள் ஆக்கி, அவங்க போய் ஃபுல்லா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சுவிசேஷத்தை பரப்புனாங்க இல்லைங்களா. எத்தனையோ புறமதஸ்தர்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த யூத மத பாரம்பரியத்தெல்லாம் உடைச்சி சுவிசேஷ ஒளியை எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்தாங்க. ஆனா என்ன ஆச்சு, அவங்க கடைசி ஆளு யோவான் அவர் இறக்கிறதுக்கு இறந்து போன பிறகு இன்னும் பிடிக்க வேண்டிய தேசம், இன்னும் காஸ்பிள் போக வேண்டிய இடம் எவ்வளவோ இருந்துச்சு, எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள செகண்ட் செஞ்சுரி வந்துச்சு இல்லைங்களா. செகண்ட் செஞ்சுரி வந்துச்சு, தேர்ட் செஞ்சுரி, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி தான் இயேசு வந்து போனார். செகண்ட் செஞ்சுரி, தேர்ட் செஞ்சுரி, தேர்ட் செஞ்சுரி அப்பதான் சர்ச் ஃபாதர்ஸ் வந்தாங்க. சர்ச் ஃபாதர்ஸ் வந்து தேர்ட் செஞ்சுரி, தேர்ட் செஞ்சுரி முடிஞ்சு ஃபோர்த் செஞ்சுரியில ரோமன் கத்தோலிக் சபை வர ஆரம்பிச்சு இல்லைங்களா. ரோமன் கத்தோலிக் சபை வந்து அது ஒரு மதமாக மாறி எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணி, நீங்கெல்லாம் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி கிடைக்கும், அது கிடைக்கும், சலுகை கிடைக்கும், அந்த ராஜா கிறிஸ்டியன் ஆயிட்டாரு, நீங்களும் கிறிஸ்டியன் ஆயிருங்கன்னு எல்லாரும் ஒரு மதமா உலகத்தையே ஆள ஆரம்பிச்சிச்சு ரோமன் கத்தோலிக் சபை. பாருங்களேன், அதான் ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த் செஞ்சுரியிலேருந்து எடுத்து 16th century வரைக்கும் சரித்திரத்தில் டார்க் ஏஜஸ்ன்னு வாங்க. டார்க் ஏஜஸ்னா இருள் காலம். என்ன, இன்னும் பிடிக்க வேண்டியது எவ்வளவோ இருந்த போதும் ரோமன் கத்தோலிக்கு மதம் வந்து எல்லா சத்தியத்தை மறைச்சி மக்களுக்கு சுவிசேஷம் பரவாதபடிக்கு வெறும் கிரியைகளையும் சடங்குகளையும் பாரம்பரியத்தையும் போப்பு சொல்ற காரியத்தையே சொல்லி கொடுத்து எல்லா மக்களும் இருளில் வச்சிருந்துச்சு. யோசிச்சு பாருங்களா, ஆல்மோஸ்ட் 12 centuries உலகத்துல வெறும் இருள் தான். மனுஷன் மதத்துல இருந்தானா சிந்திக்க மாட்டான்னு, சிந்தனையே இல்லாம மனுஷன் போயிட்டான். அப்பதான் 16th century தான் எழுச்சி வந்துச்சு இல்லைங்களா. ரெஃபர்மேஷன், சீர்திருத்தம் அப்பதான் வந்துச்சு. அப்பதான் மனுஷங்க சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் கண்டுபிடிப்பு, பிரிண்டிங், 12th centuries என்ன நடந்துட்டு இருந்துச்சு, காஸ்பல் வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியுமா? பைபிள் டிரான்ஸ்லேட் ஆனதே தமிழ்ல எப்போ? இயேசு வந்து எத்தனை 2000 வருஷம், இயேசு வந்து 18 நூற்றாண்டுக்கு பிறகுதான் பைபிள் தமிழ்ல வந்துச்சு. யோசிச்சு பாருங்க என்ன நடந்துச்சு அந்த காலத்துல எல்லாம். அதான் பயங்கர அந்த இருள் இல்லைங்களா, அந்த இருள் மூடி இருந்த ஒரு காலம் அப்படி இருந்துச்சு 18th century. அப்படி இருந்து 16th century தான் மார்ட்டின் லூத்தர் வந்தார் இல்லைங்களா. அவரு வந்து அவருனால அதுக்கு முன்னாடி சில பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்ட்டின் லூத்தர்லாம் வந்து அப்பதான் சீர்திருத்த ஒளி பரவ ஆரம்பிச்சுச்சு. ஆரம்பத்தில் அப்போஸ்தலருங்க போதிச்ச சத்தியத்தை இவங்க மீண்டுமா எடுத்து காலில் கூட பார்த்த மார்ட்டின் லூத்தர், கிருபையினாலேயே விசுவாசத்தை கொண்டுதான் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதே தவிர உங்க சபை சொல்றது இல்ல, போப்பு சொல்றது இல்ல, நீங்க எந்த கிரியைகள் இல்ல, பண்டிகை இல்ல, விசுவாசத்தினால தான் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறான்னு உறுதியா அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். அப்பதான் சீர்திருத்தம் பரவ ஆரம்பிச்சிச்சு எல்லா இடங்களிலும். வேதம் மட்டுமே எவரு யாருக்கும் அதிகாரம் இல்லை, சபை கூட வேதைக்கு கீழே இருக்கணும். சபை இல்லைன்னா அதுக்கு பேர் சபையே இல்லைன்னு அவரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேதத்துக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு ஊரெல்லாம் இது. அப்பதான் அவர் வந்தது 16, அப்புறம் 17th-18th century தான் கிறிஸ்டியானிட்டிலேயே ரொம்ப அருமையான நாட்கள்னு சொல்லலாம். அப்போஸ்தலர் காலம் முடிஞ்சு வந்த சிறப்பான நாட்கள். எங்க பாரு மிஷினரிஸ் போக ஆரம்பிச்சாங்க, எங்க பாரு வேத ரெஃபர்மேஷன் பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் நமக்கும் தமிழ் பைபிள் வந்துச்சு இல்லைங்களா. அப்பதான் பல மொழியில பைபிள்லாம் வந்துச்சு. ஏன் இத்தனை வருஷம் என்ன இருள் காலங்க? அப்பதான் மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சான். அப்பதான் மனுஷன் சுதந்திரமா சிந்திச்சு வேதத்தின்படி யோசிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் என்ன ஆச்சு? திருப்பி 19th century திருப்பி இருள் காலம் ஒரு காலத்துல தான் வந்துருச்சு. என்ன ஆச்சு? அப்பதான் அந்த திருப்பி சபைகள் எல்லாம் ப்ரோடெஸ்டன்டா வந்தாலும் திருப்பி மதமா மாறி போனாங்க. மதமா மாறி போய் ஐயோ எல்லாம் உயிர் இல்லாம இருக்குதுன்னு சொல்லித்தான் ஒரு புது எழுச்சி ஏற்படுத்தணும்னு சொல்லி பெண்டகாஸ்டல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு. பெண்டகாஸ்டல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு ஊரெல்லாம் பரவி கிடந்துச்சு. இப்போ கூட பார்த்தோம்னா நம்ம வாழ்ற காலம், நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா ரெஃபர்மேஷன் ரொம்ப கம்மி தான் இந்தியாவுக்கு வந்தது. கொஞ்சம் தான் ரெஃபர்மேஷன் வந்திருக்கிறது, ரொம்ப கம்மி தான் ரெஃபர்மேஷன். அப்படி பார்த்தோம்னா ஒரு இருள் காலத்துல தான் நம்ம வாழ்றோம். யோசிச்சு பாருங்க, அப்போ அந்த ரெஃபர்மேஷன் 17th-18th century அந்த கடைசி ரிஃபார்மர் சாவும் போது அவங்களுக்கும் என்னதான் இருந்திருக்கும், இன்னும் பிடிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குதே அப்படின்னு அவங்களும் இறந்து போனாங்கன்னா எவ்வளோ. இப்போ நம்ம வாழ்ற காலமும் ஒரு இருள் காலத்துல தான் ஒரு பல விதத்தில் வாழ்றோம். வேதம் கையில இருக்கு, அந்த காலத்துல வேதம் இல்லை, வேதம் இருந்தாவே கொலை பண்ணிடுவாங்க நம்மள. வேதத்தை பத்தி டிரான்ஸ்லேட் பண்ணாவே கொலை பண்ணி எத்தனையோ பேர் சாவடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப வேதம் நம்ம கையில இருக்குது. ஆனாலும் வேதம் இருந்தும் குருடர்களா இருக்கிற ஒரு காலத்தில் அதை படிக்கிறது இல்ல மக்கள், படிக்காத ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். வேத சத்தியங்களை அறியாத ஒரு நிலையில் இருள்ல இருக்கிற ஒரு நிலைமை தான். ஒரு எஸ்பெஷலி இந்தியா பார்த்தோம்னா ஒருத்தர் அப்சர்வ் பண்ணி, ஹென்றி மார்ட்டின் நினைக்கிறேன் அவரு, ஐயோ ஐரோப்பா வந்து 400 இயர்ஸ்க்கு பின்னாடி எங்க இருந்துச்சோ அங்கத்தான் இந்தியா இருக்குது, இந்தியா கிறிஸ்தவம் இருக்கு அப்படின்னா. அந்த மாதிரி ஏன் அந்த காலத்துல பைபிள் இல்லாத எப்படி முட்டாள்தனமா இருப்பாங்க எல்லாருமே, அப்படித்தானே இப்போ இருக்கிறாங்க இந்தியால, அப்படித்தான் நம்ம காலம் இருக்குது பாருங்களேன். அந்த நம்ம இங்க இருக்கிறோம், இங்க இருக்கும்போது இந்த வசனம் என்ன சொல்லுது, இன்னும் பிடிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குதுன்னா, இன்னும் காஸ்பல் ஒளி பரவ வேண்டியது எவ்வளவோ இடங்கள்ல இருக்கு, எவ்வளவோ இடங்கள்ல இருக்கு. நம்மளால என்ன செய்ய முடியும் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா. நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம ஜெபம் தான் பண்ணணும். God can bring raise men, கடவுள் எழுப்ப முடியும். இன்னும் எவ்வளோ இடங்கள் இருக்கு, இன்னும் எவ்வளோ இந்த காலத்திலையும் மதம் ஆட்சி செய்து, பாரம்பரியம் ஆட்சி செய்து, மக்கள் ஒளியில இல்லாதபடிக்கு, காஸ்பல் போகாதபடிக்கு எவ்வளோ தடைகள் இருக்கு. அதெல்லாம் உடைச்சி ரிஃபர்மேஷன் திருப்பியும் ஏற்படணும். அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உம்முடைய சத்தியம் நிறைய போகணும், இன்னும் எவ்வளோ பிடிக்க வேண்டியது இடம் இருக்கே, எத்தனையோ பேர் அறிய வேண்டியது இருக்கே அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய தீர்மானம் ஒரு பெரிய ஆறுதல் நமக்கு. அதில் போட்டிருக்கார் இன்னும் பிடிக்க வேண்டியது எவ்வளவோ இருந்தாலும் 6வது வசனத்தில் என்ன சொல்றாரு, நான் அவர்களை விரட்டுவேன். யோசுவா நீ செத்து போலாம், நமக்கும் ஒரு ஆறுதல் தான், நீ அதை போட்டு கவலைப்படாது, இன்னும் எவ்வளவோ இடத்துல இருக்குது, நீ இருக்க போறது ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ அவ்வளவுதான். ஆனால் நான் அதை செய்ய போறேன், ஒரு நாள் வரப்போது உலகம் எங்கும் எல்லா ஜாதிகளும் சுவிசேஷம் கேட்கிற ஒரு நாள் வரப்போது. இது உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவுடைய ராஜ்யங்கள் ஆயின அப்படின்னு பரலோகத்தில் ஒரு எக்கால சத்தம் கேட்டு துதி கேட்க போகுது. அது அவர் செய்ய போறார், ஒரு நாள் நிச்சயமா வரத்தான் போகுது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தரும் நரகத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். அவர் செஞ்சு வர தேவனா இருக்கிறார். அதான் பாக்குறோம். சரி, இதை பார்க்கும்போது அதான் ஞாபகம் வருது, நமக்கும் புதிய ஏற்பாடுல நமக்கும் ஆண்டவருக்குள்ள காஸ்பலை பரப்ப வேண்டியது மிக முக்கியமான வேலையா நமக்கு இருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து இதுல பார்த்தோம்னா இன்னுமே என்ன வரப்போகுது, இன்னுமே இந்த புக்ல என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லேண்டை வந்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கறது, டிவைடிங் த லேண்ட், எல்லாருக்கும் குடியேறுவதற்கு பங்கிட்டு கொடுக்கிறது தான் இன்னுமே வரப்போகுது. இன்னுமே வர்றது அதைத்தான் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா இந்த 13:8 தான் அது ஆரம்பிக்க போகுது. ஒவ்வொரு கோத்திரத்தை சொல்லி அந்த கோத்திரத்துக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்றத தான் இது ஆரம்பிக்க போகுது. இந்த 12 கோத்திரங்களுக்கு எல்லாருக்கும் லேண்டை பங்கிட்டு கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஏன் பங்கிட்டு கொடுக்கணும், இதோ இதான் லேண்டு, எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துடலாம் இல்லையா, எல்லாரும் போய் சந்தோஷமா சகோதரர்கள் ஒருமித்து வாழுங்கள், உங்களுக்கு என்ன எல்லாரும் ஒரே தகப்பனுக்கு யாக்கோபுக்கு பிறந்தவங்கள், ஏன் அவர் டிவைட் பண்ணி கொடுக்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் செய்யற எல்லா காரியத்திலையும் ஒரு ஒரு ஆர்டர் இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது இல்லைங்களா. ஒரு ஒரு கோத்திரமா அவர் பிரிச்சிருக்கிறாரு. அந்த கோத்திரம் அவங்க சொந்த, அவங்களுக்கு சொந்தம் எதுன்றது அவங்க அறிஞ்சுக்கணும். மற்றவங்க தங்களுக்கு இல்லாததை போய் அவங்க போய் இன்வைட் பண்ணி அதை ஆக்கிரமிக்க அவங்க நினைக்க கூடாது என்பதற்காக அதை பங்கிட்டு கொடுக்கிறார். அது ஓகே, அதை யார் பங்கிட்டு கொடுக்கணும்ன்றாரு, யோசுவா தான் பங்கிட்டு கொடுக்கணும். ஏன்னா யோசுவா தான் அதை கடவுளால் பயன்படுத்தப்பட்டு அதை வென்று, கானானியரை வென்று, பெரிய வாரியர், பெரிய தலைவர், ரொம்ப பக்திமான், அவர் தான் அதை செஞ்சு கொடுக்கணும், பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறோம். எல்லா ஜனங்கனால மதிக்கப்படுற ஒரு மனுஷனா இருக்கிறார். ஆனா யோசுவா தன்னுடைய விருப்பத்தின்படி கொடுக்கலாமா, எப்படி பங்கிட்டு கொடுக்கணும், லேண்ட் இருக்குது எப்படி பங்கிட்டு கொடுக்கணும், சரி எனக்கு தான் கோத்திரம் ரொம்ப பிடிக்கும், நீ எடுத்துக்க 20 ஏக்கர் எனக்கு, நீ ஒண்ணு பிடிக்கும்னு அவர் இஷ்டத்துக்கு கொடுக்கலாமா, அப்படி கொடுக்க கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. கவனிச்சு பாருங்க, எவ்வளவுதான் யோசுவா ஞானம் உள்ளவனா, நீதி உள்ளவனா, நியாயம் உள்ளவனா இருந்தாலும், யோசுவா தனக்கு பிடிச்ச கோத்திரங்களுக்கு அவர் கொடுத்துக்கிற மாதிரி இல்ல. அது எப்படித்தான் பங்கிட்டு கொடுக்கணும், எப்படி பங்கிட்டு கொடுக்கணும், சமமாக, எந்த முகாந்திரமாக பங்கிட்டு கொடுக்கணும், சீட்டு போட்டு, நம்ம போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி படிச்சோம், சீட்டு போட்டு கொடுக்கணும். யாருக்கு, ஓகே இந்த பூமி இருக்குது, இந்த பூமி யாரு கொடுக்கறது அப்படின்னு சீட்டு போட்டு கொடுக்கணும். அதான் பாக்குறோம் இல்லைங்களா. இது எல்லாமே மொத்தமாக தேவனுடைய சாவரனிட்டி, அவருடைய இறையாண்மையை பொறுத்து அவர் கொடுக்கணும். ஏன்னா இதுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 இருக்கு, அவரே எல்லாருக்கும் பூமிகளுக்கும் எல்லைகளை உண்டு பண்ணி எல்லாரையும் அமர்த்த பண்ணினார். இந்தியான்னு மேப் வந்தது நம்மளா இந்தியான்னு தெரிந்து கொள்ளல, ஆண்டவருடைய இறையாண்மையில தான் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் லேண்ட் அவர் பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். அது அப்படி போட்டிருக்கு. இவங்களுக்கும் அமெரிக்கா அந்த லேண்டை பங்கிட்டு கொடுத்தவர் அவர் தான், அவருடைய சாவரனிட்டியில. இங்கேயும் பார்த்தோம்னா அவருடைய இறையாண்மையின் அதிசயத்தை தான் பார்க்கிறோம். எப்படி எப்படி ஒரு சீட்டு போட்டு கொடுக்கறதுனா, அது எவ்வளவு ஒரு உலகத்திலேயே ஒரு தற்செயல்னா தெரியுதுங்களா, ஒரு சான்ஸா நடக்கிறதுனா ஒரு சீட்டு போட்டு கொடுக்கறது தான். நீங்கெல்லாம் இந்த டைஸ் டைஸ் தெரியுங்களா, என்ன தாயம், தாயம் எங்க காலத்துல நாங்க தாயம் தான் ஆடுவோம், ரெண்டு இருக்கும் இப்படி போடுவோம், 5-10 வரும். இப்ப எல்லாம் சின்னது ரவுண்டா டைஸ் இருக்கும். இந்த இதுல பாத்தீங்கன்னா வெளியூர்ல எல்லாம் கெசினோ இருக்கும், அங்க போய் கேம்பிளிங் பண்ணுவாங்க. தாய ஒரு மாதிரி டைஸ போட்டு 50 வந்துச்சுன்னா அவங்க பெரிய பாயிண்ட்ஸ் இல்லைங்களா. இப்ப எல்லாம் லூடோ அதெல்லாம் வருது இல்லைங்களா, அதை போட்டு அது என்ன வரும்னு யாராவது கிரகிக்க முடியுமா, யாராவது யோசிக்க முடியுமா, என்ன வர முடியும்னு யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா. ஆனா இவங்க ஏன் சீட்டு போட்டு இவங்க முடிவு பண்றாங்கன்னா, அவங்களுக்கு பராமரிப்புல இருந்த நம்பிக்கை அதுக்கு வெளிப்படுத்துது. பராமரிப்புல எந்த அளவுக்கு தேவனுடைய இறையாண்மையை அவங்க நம்பி இருந்தாங்க. ஒரு சீட்டு போட்டாங்க, எனக்கு ஒரு சின்ன லேண்டு வந்துருச்சு, ஐயோ மாத்திக்க வந்து சீட்டை, வேற இன்னொரு வாட்டி போடுங்க அந்த சீட்டை அப்படின்னு சொல்ல முடியுமா, நோ. என்ன சீட்டு உழுவுதோ அந்த பூமியை, பூமி விஷயத்துலங்க, மண்ணு விஷயத்துல தான் மனுஷன் உயிரை விடுவான்னு, மண்ணு பூமி விஷயத்துல போய் சீட்டு போட்டு எனக்கு பூமி எடுத்துக்கிறேன்னா, அவங்களுக்கு ஆண்டவருடைய ப்ராவிடன்ஸ்ல அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை அது காட்டுதான். பாக்குறோம் எந்த அளவுக்கு ப்ராவிடன்ஸ். என்ன ஒரு ஒரு இது போட்டோம்னா, ஒரு தாயத்தையோ ஒரு டைசியோ போட்டோம்னா, அங்க வர நம்பர் வந்து அது தேவன் தான் நம்பர் கொண்டு வரார். இல்லைங்களா. தேவன் தான் அந்த நம்பரை கொண்டு வராரு அவங்க நம்பினாங்க. ஏன் பராமரிப்பு சத்தியம் என்ன சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய காரியங்கள்ல இருந்து எடுத்து மிக 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 சிறிய காரியம் எல்லாமே ஆண்டவருடைய தீர்மானத்தின் படி தான் நடக்குது. ஒரு மரத்துல இருக்கிற இலை அது காஞ்சி எப்போ உழுவனோ எங்க உழுவனோ அது உளுந்து பறந்து பீஸ் பீஸா எங்கெங்கெல்லாம் பீஸ் ஆகணும்ன்றதெல்லாம் அவருடைய சித்தத்தில் தீர்மானத்தின் படி இருக்கு. அப்படின்னு தான் பராமரிப்பின் சத்தியம், ரொம்ப அதிசயமான சத்தியம். அப்படி இருக்கும்போது ஒரு தாயம் போடுறோம், அதுல என்ன நம்பர் வருதுன்னு ஆண்டவர் கண்ட்ரோல் இல்லாம இருக்காது, அது அவர் தான் கண்ட்ரோல் பண்றார். அந்த அளவுக்கு அவங்க நம்பினாங்க. அதனால தான் அங்க பூமியை கூட அது வச்சே போட்டாங்க, சீட்டு போட்டு எனக்கு அது வந்துச்சுன்னா சண்டெல்லாம் போட மாட்டாங்க. யோசுவா கிட்ட ஐயோ அச்சா இப்படி வந்துருச்சே அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. எனக்கு வந்தது தலை குனிந்து ஓகே கர்த்தர் எனக்கு இதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறார். எவ்வளவு விசுவாசம் இருக்கணும், அந்த விசுவாசத்தோடு தான் செஞ்சாங்கன்னு பாக்குறோம். ரொம்ப ஆண்டவருடைய பராமரிப்புல நம்பிக்கை. அதை போட்டு ஒரு சான்ஸ்னா அப்படித்தான், ஒரு டைஸ போட்டு ஒரு சான்ஸா இருக்கிறது கூட சிறிய காரியம் கூட ஆண்டவர் அதை நடத்துறார் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு காரியமும் ஒரு சூதாட்டத்திலயோ அங்க டைஸ் போடுறாங்கன்னா அது என்ன வரணும்னு ஆண்டவர் தான் தீர்மானிக்கிறது. ஏன் அது வர்றது பொறுத்து அவன் வாழ்க்கை என்ன ஆகும்ன்றது அதை பொறுத்து தான் இருக்கு. அது ஆண்டவர் கண்ட்ரோல் பண்றது இல்லையா, ஆண்டவர் தான் அதை கண்ட்ரோல் பண்றார். சின்ன காரியத்தையும் ஆண்டவர் தான் அதை கண்ட்ரோல் பண்றார். அந்த அளவுக்கு பராமரிப்புல அவங்க நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஒரு ஒரு உதாரணம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டாராம். ஒரு நாள் நம்ம இப்ப எல்லாரும் இப்போ பாருங்க, இவர் வந்து கிரீன் கலர் டார்க் கிரீன் ஷர்ட் போட்டிருக்காரு, நான் இந்த ஷர்ட் போட்டிருக்கேன். உங்களால் நம்ப முடியுமா இன்னைக்கு இந்த ஷர்ட்டை போட்டு வரணும்னு ஆண்டவருடைய ப்ராவிடன்ஸ்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க போட்டு வந்திருக்கிற ஷர்ட் இதான் போடணும்னு நம்புறீங்களா? ஆண்டவருடைய ப்ராவிடன்ஸ்ல இருக்குன்னு நிச்சயமா இருக்கு. சின்ன காரியம்னா அது கூட, ஏன் நான் போய் டிராயரை திறக்கும் போது இந்த ஷர்ட் தான் அங்க இருக்கணும், மத்த ஷர்ட் எல்லாம் ஏன் ட்ரை கிளீனுக்கு போன, இது ஒண்ணுதான் இருக்குதுன்னு நான் ஏன் போட்டு வரணும்? காட் ப்ராவிடன்ஸ்ல இருக்குங்க. ஏன் யோசிச்சு பாருங்க, ஒரு வாட்டி இப்படித்தான் ஒரு ப்ளூ ஷர்ட்டை போட்டு போனார். ப்ளூ ஷர்ட்டை போட்டு ஹோட்டலுக்கு போனார். ஹோட்டலுக்கு போகும்போது அவர் இன்னொருத்தர் அதே மாதிரி ஷர்ட் போட்டிருந்தார். இவர் அவரை பார்த்தாரா, ஸ்மைல் பண்ணாரா, ஸ்மைல் பண்ணிட்டு சரின்னு அவர் பேசிட்டு, அவரும் ஒருத்தர் நல்லா இருக்குங்க, என்ன மாதிரி ஒரே ஷர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்க, எங்க வாங்கினீங்கன்னா இங்கதான் வாங்கினேன். ஐயோ நானும் அங்கத்தானே வாங்கினேன், எவ்வளவுக்கு நீங்க வாங்கினீங்க? ஐயோ நான் 100 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துட்டேன்ல அப்படின்னு பேசிக்கிட்டே என்ன ஆச்சா, அப்படி ஒரு உறவு வளர ஆரம்பிச்சுச்சான். அவர் பேசிட்டு பாருங்க, எங்க மகன் இங்கத்தான் படிக்கிறான், ஐயோ எங்க அண்ணன் மகன் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான் அப்படின்னு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகி, சரி நீங்க நல்லா பேசுறீங்களே, வாங்க எங்க இருக்கிறீங்கன்னா அங்க இருக்கிறோம், ஓகே எங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி டின்னருக்கு வாங்க அப்படின்னு டின்னருக்கு வந்தாங்க. உறவு வளர்ந்து வளர்ந்து கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சா, இவர் போய் இயேசுவை பத்தி அவருக்கு சொல்லாச்சு, அவர் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு அவர் பெரிய பாஸ்டரா மாறினார். இன்னொருத்தர் இது எங்க ஆரம்பிச்சிச்சு, ப்ளூ ஷர்ட்ல ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த ப்ளூ ஷர்ட் போட்டதுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லைன்றீங்களா? நிச்சயமா இருக்கு. அப்படித்தான் ஒவ்வொரு காரியமும் சின்ன சின்ன காரியத்தையும் ஆண்டவருடைய பராமரிப்பில் அதைத்தான் நம்பி இவங்க செய்யறாங்க. பூமி எந்த பூமி எனக்கு வரணும்னு சீட்டு போட்டு எடுத்துக்கிறேன்னா ட்ரூத் ஆஃப் ப்ராவிடன்ஸ் ரொம்ப பெருசது. கடவுள் உலகத்துல எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னு. சரி நம்ம இதை தொடர்ந்து பார்ப்போம். சீட்டு போட்டு தான் அவங்க அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். யோசுவா வந்து தான் அந்த யாருக்கு எந்த பூமியை கொடுக்கணும்னு பராமரிப்பை பார்த்து தான் அவர் கொடுக்க வேண்டியதா இருக்கு அந்த சீட்டு போட்டு. சரி நம்ம இதுல பார்க்கும்போது 8வது வசனத்திலிருந்து இந்த சொல்ல போனா இந்த வில் ஆரம்பிக்குது. இதுதான் சொல்ல போனா மதர் டாக்குமெண்ட்னுவாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு லேண்டை வாங்க போனீங்கன்னா இந்த லேண்ட்ல இருக்கக்கூடிய மதர் டாக்குமெண்ட், அதை பார்த்து தான் எல்லாம் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி இஸ்ரேல் கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு மதர் டாக்குமெண்ட் தான் நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு, ஒரு காப்பி. இந்த காப்பி தான் நம்ம கிட்ட இருக்குது. இதை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க யாருக்கு எந்த தேசம் போச்சு. தேவனுடைய தவறளைக்காத வார்த்தை. அங்க ஒரு லாயர் தப்பு பண்ணிடலாம், அவங்க தப்பு பண்ணிடலாம், இங்க ஏதாவது தப்பு இருந்திருக்க முடியுமா? நெவர். இதை வச்சுதான் கோர்ட்டே முடிவு பண்ணும். இதை வச்சுதான் இஸ்ரேல் வரப்போற ஜாதிகளுக்கெல்லாம் பாருங்களேன் மதர் டாக்குமெண்ட் காப்பி இருக்குது இங்க. இதை தச்சுதான் அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க யாருக்கு என்னன்னு. பாருங்க அழகா அந்த அக்கௌண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணும், யார் யாருக்கு என்ன போச்சுன்றதுனால. ஏற்கனவே அந்த 3 கோத்திரம் யோர்தானுக்கு அப்புறத்துல இருந்த 3 கோத்திரம், 2.5 கோத்திரம் சொல்லலாம் இல்லைங்களா, எது ரூபன் அந்த கேடைட்ஸ், அப்புறம் மனாசையுடைய பாதி கோத்திரத்துக்கு அங்கேயே அவங்க பூமியை தெரிந்து கொண்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மோசே கிட்ட கேட்டு அதை தெரிந்து கொண்டாங்கன்னு பாக்குறோம். அங்க இருந்து ஆரம்பிக்குது, ஏன்னா முழுசா எல்லா கோத்திரங்களும் முடியணும். அதனாலதான் இங்க எட்டுல இருந்து இந்த அதிகாரம் முடிய என்ன வருதுன்னா, அவங்களுக்கு அங்க தெரிந்து கொண்ட அந்த லிஸ்ட், எதை எது தெரிந்து கொண்டாங்க, எந்தெந்த பூமி அவங்களுக்கு வந்துச்சு, அந்த ஊர்கள் என்னன்ற விவரங்கள் இங்க வர்றத பாக்கலாம். பாருங்களேன், அது ஒண்ணுல இருந்து பார்த்தோம்னா மோசே அதை செட்டில் பண்ணாரு அங்க இல்லைங்களா, இது உங்களுக்கு கிடைக்கும்னு செட்டில் பண்ணாரு. இங்க திருப்பியும் போட்டதுக்கு என்ன, யோசுவாவும் அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு கொடுத்த மாதிரி, ஏன்னா யோசுவா தான் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தாரு, அவரும் அதை அங்கீகரிக்கிறார். மோசே செட்டில் பண்ணா இவரு அதை மாக்கத்த முடியாது இல்லையா, அவரும் அங்கீகரிப்பதுனால தான் அத ஒரு அத போடுறதா பாக்குறோம். அது ஒன்னுல இருந்து ஒன்னு எப்படி பிரிஞ்சிருக்கு, அந்த அந்த டவுன்ஸ், அந்த வில்லேஜஸ், அந்த நகரங்கள், அதெல்லாம் பார்த்தோம்னா பாருங்களேன், இங்கிலீஷ்ல இருக்கு 13 இல்லையா, சரி நீங்க 8ல இருந்து கொஞ்சம் படிங்க, 8ல இருந்து ஒரு 3 வசனம் படிங்க.
மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்திருந்தது. அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணமும் துவக்கி தீபோன் மட்டும் இருக்கிற மெதாவாவின் சமமான பூமியாவையும் எஸ்போனில் இருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும் இளையாத்தையும் கெசூரியர் மகாத்தியருடைய எல்லையில் உள்ள நாட்டையும் எர்மோன் மலை முழுவதையும் அஸ்தோரத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசே முறியடித்து துரத்தினை ராட்சதரில் மீதியாயிருக்கிற பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கு சல்காம் மட்டும் இருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான்.
சரி, இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைல்ஸ் வரும். ஏன் இவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு காரியத்தை தான் நம்ம படிச்சுக்கணும், ஆண்டவருடைய ஈவுகளை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வரங்கள், பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்யறதுக்கு முக்கியமான ஒரு காரியம் நன்றி இல்லாம நமக்கு போறதுக்கு என்ன தெரியுமா காரணம், ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதுல சின்ன சின்ன டீடைல்ஸ் நம்ம பாக்குறது இல்ல, சின்ன சின்ன காரியங்களை, கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார், ஒன்னொன்னா எண்ணிப்பார், இது எப்படி ஏற்பட்டுச்சு, எப்படி வந்துச்சு, என்னன்னு ஆண்டவருடைய அதிசயமான கிருபைய தயவை நம்ம பெருசா பாராட்டணும்னா அதனுடைய நுணுக்கமான காரியங்களை பார்த்தா தான் முடியும். அதனால தான் டீட்டெயிலா உங்களுக்கு போட்டிருக்கேன், என்ன பூமி, எங்க சமம், எங்க லேண்டு, என்ன உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு பாருங்கள். அதனுடைய டீட்டெயில்ஸ் ஏன் கொடுக்குதுன்னா, இதை பார்க்கிற ஒரு இஸ்ரவேலனுக்கு இல்லைங்களா, நமக்கு ஒரு லேண்ட் எழுதி வச்சிருந்தா அங்க கிணறு இருக்குதா, மோட்டர் பம்ப் இருக்குதா, அந்த இது இருக்குதா, மரம் எத்தனை இருக்குது, அது இருக்குது, சம பூமி எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் பார்த்தா இருக்கும் உணர முடியும், நுணுக்கமா பார்க்கும் போது என்ன சின்ன சின்னதா பார்க்கும் போது, அதனால தான் இது ஒரு ரெக்கார்டு, இனிமே வரப்போற சந்ததிக்கு சொன்ன மாதிரி இது ஒரு மதர் டாக்குமெண்ட், அவங்க வரும்போது இதை பார்த்துக்கிட்டு எவ்வளவு பெருசா கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, எல்லைகளை இது வந்து டிஃபைன் பண்ணுது, செட் பண்ணுது, இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நாட்டுக்கு நாட்டுக்கு சண்டை வந்ததுக்கே, பாகிஸ்தானுக்கு அப்பவே சண்டை வந்ததுக்கே எதுக்கு தெரியுமா காரணம், எல்லைகளை டிஃபைன் பண்ணதுனால, அது அப்படி வரக்கூடாது என்பதற்காக இது இவங்களுக்கு, இது இவங்களுக்கு நல்ல அழகா இங்க டிஃபைன் பண்ணி வைக்கிறாரு. பாருங்களேன், இனிமே கோர்ட்ல சண்டை வந்து எங்க பூமியை அவரு கொஞ்சம் வளைச்சு போட்டுக்கிட்டாரு, இவரு கொஞ்சம் வளைச்சு போட்டுக்கிட்டாருன்னு சண்டை வந்துச்சுன்னா பார்ப்பா மதர் டாக்குமெண்ட்ல என்ன போட்டிருக்கு பாரு, இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, சண்டை இல்லாம போங்கன்னா அமைதியா, இந்த வேத வசனத்துக்கு விரோதமா வருவாங்களா, ஒருபோதும் வரமாட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். பாருங்களா, முதலாவது ரூபன் கோத்திரம், இந்த நீங்க மேப் போய் வச்சிருக்கீங்களா, கணம் போட்டீங்களா, இந்த மேப் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நான் இதை பார்த்து எனக்கு எவ்வளவு தெளிவா இருந்துச்சு தெரியுமா, ரூபன் கோத்திரம் அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, இங்க பாருங்க, ஆர்னோன் ரிவர்ல இருந்து எஸ்பான் வரைக்கும் அவங்களுக்கு பூமி ரூபன் கோத்திரத்துக்கு. இந்த எஸ்பான்ல இருந்து இந்த கிலேட், மகானேயம், அதுக்கப்புறம் கிலேட், அது வரைக்கும் கேடுடைய கோத்திரம், அதுக்கப்புறம் கிலேட்ல இருந்து பாஷான்ற ஊர் வரைக்கும் மனாசேவுடைய கோத்திரம். இந்த மூணு கோத்திரத்துக்கு இந்த இதான் யோர்தான் நதி நடுவுல ஓடுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மனாசே, கேடு, ரூபன், அவங்க மூணு பேருக்கு கொடுத்த பூமி. இந்த பக்கம் பார்க்கலாம், இந்த மூணு பேருக்கு இதான் ரிவர், இதுதான் இதுக்குள்ளதான் காணாம தேசம். இதுக்கு வெளியில தான் அவங்க எடுத்துக்கிட்ட பூமி பார்க்கலாம். நம்ம இதுதான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இது பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற ஒவ்வொரு ஊரும் எங்க இருந்துச்சுன்னு இதுல இருக்கும். ஒவ்வொரு ஊரும் அரோயர் ரிவர்னு இருக்கும் இல்லைங்களா, என்ன ஒரு தமிழ்ல ஒன்பதாவது வசனத்துல பாருங்களேன், அர்னோன்னு வருதா, அர்னோன் ரிவர்ல இருந்துன்னா அதான் ஆரம்பிக்குது ரூபன் கோத்திரம். அங்க இருந்து ஆரம்பிச்சு எஸ்போன் வரைக்கும் அவங்களுக்கு ரூபன் கோத்திரத்துக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அங்க எஸ்போன்ல இருந்து மகானேயம் ரமோத் கிலேட் வரைக்கும் கேடு கிடைச்சிச்சு. அங்க ரமோத் கிலேட்ல இருந்து பாஷான் வரைக்கும் மனாசேக்கு கிடைச்சிச்சு. இது ரொம்ப அதிசயமா அவங்களுக்கு கொடுத்திருக்கிறத பாக்கிறோம். ரூபன், ரூபன் யாக்கோபுக்கு எத்தனாவது புள்ள, லாஸ்டா முதல் புத்திரன் இல்லையா, அவர் முதல் சிரேஷ்ட புத்திரன்றதை இழந்துட்டார். அவர் செஞ்ச பாவத்தினால அந்த இதை இழந்துட்டார். ஆனாலும் அவருக்கு முதல்ல பூமி ஆண்டவர் கொடுக்கறத பாக்கிறோம். இந்த பூமியை கொடுத்துட்டு இதுல இந்த சியோன்ற ராஜா இல்லைங்களா, அவனை பத்தி வருது. எத்தனை ராஜாக்களை அவங்க கொன்னாங்க அந்த பூமியை ஆள்வதற்கு, அந்த பூமியை சுதந்திரிப்பதற்கு அப்படின்னு வருது. அது எங்க வருது படிங்களா,
எஸ்போனிலிருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும் இளையாட்டையும், கெசூரியர் மகாத்தியருடைய எல்லையில் உள்ள நாட்டையும், எர்மோன் மலை முழுவதையும், அஸ்தோரத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசே முறியடித்து துரத்தின ராட்சதரின் நீதியாயிருக்கிற பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கு சல்கா மட்டும் இருந்த
ஒழுங்கா இருந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்க வரும்போது என்ன ஆகும், 21 மோசே இததான் கேட்டாங்க, நான் உங்க தேசத்தின் வழியா போறேன், நான் கானான் தேசத்துக்கு போனோம், எனக்கு இடம் கொடு, உன்னை பிடிக்க வரல, நீ யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிற, உங்களை பிடிக்க வரல, எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது அங்க இருக்குது, உன் தேசத்தின் வழியா நாங்க போறதுக்கு இடம் கொடு, தண்ணி கூட வாங்கிக்க, வாங்கினா காசை கொடுத்துருவோம், நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம், அவன் விட்டுருக்கலாம் இல்ல, இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்னு போருக்கு நின்னா இஸ்ரவேலுக்கு விரோதமா நின்னு அவனோ இல்ல அவன் பேரும் இல்லாம போச்சு. இங்க ரெக்கார்ட்ல வந்த மாதிரி ஆயிடுச்சு, போய் அநியாயமா இறந்து போயிட்டான். அவனுடைய பெருமை இல்ல, அவன் கூட சேர்ந்த ராஜாக்கள் பிரபுக்கள் தான். 21 வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் கூட சேர்ந்த பிரபுக்கள்னு நிறைய பேர் வருவாங்க. அவனுடைய சியோனோடு சேர்ந்த பிரபுக்கள் பாத்தீங்கன்னா மீடியன், ஏவி, ரெஹெக், ஜர், ஹர், ரெபா, அவங்க எல்லாம் அவனோடு சேர்ந்த பிரபுக்கள். அந்த அவங்களெல்லாம் வென்றுதான் இந்த பூமியை அவர்கள் பிடித்தாங்கன்னு பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா பாலாம் இல்லைங்களா, 22 வசனத்துல இவங்க இங்க வரும்போதுதான் பாலாம் உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு அவன் வந்தான். ஆனா அவன் சபிக்கிறவனா ஆசீர்வதிக்க அவர் செஞ்சார், ஆசீர்வதிக்க செஞ்சார். இதெல்லாம் ஏன் எழுதி இருக்குன்னா, இத பாக்குற ஜனங்கத்தான் ஆண்டவரே நீ எவ்வளவு பெரிய ராஜாவை, எவ்வளவு பெரிய சத்ருவெல்லாம் வென்று எங்களுக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீர், சியோன் எவ்வளவு பெரிய அரசன், அவனை முறி அடிச்சு இந்த பூமி எங்களுக்கு கொடுத்தீர இல்லைங்களா, அவங்களுக்கு எவ்வளவு நன்றி இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். பாலாம் எங்களை சபிக்க வந்தவனும் போய் வந்து எங்களை ஆசீர்வதிக்க செய்து எங்களுக்கு இந்த பூமியை கொடுத்தீர அப்படின்னு அவங்க நன்றியே மறக்க கூடாதுங்க. அதுக்காக தாங்க இதெல்லாம் டீட்டெயில் அவங்களுக்கு எழுதி இருக்கு. இது மாத்திரம் இல்ல, அத அவங்க நித்தியமா ஞாபகம் வச்சுக்கணும், நித்தியமா வரப்போற காலத்துல அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதான் சங்கீதத்துல எல்லாம் வரும் இல்லைங்களா, சங்கீதத்துல பல இடங்கள்ல வரும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் கிருபை என்றும் உள்ளது, சியோன் ராஜா அடித்தவருக்கு ஸ்தோத்திரம் அவர் கிருபை என்றும் உள்ளது, ஓகை அடித்தவருக்கு ஸ்தோத்திரம் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் அதை ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க, ஏன் நினைக்கிற பூமி அவங்களெல்லாம் அடிச்சு உங்களுக்கு கொடுத்த பூமி அது, அவங்களுக்கு நன்றி இருக்க கூடாது யோசிச்சு பாருங்களேன், அதான் அவங்களுக்கு பெரிய நன்றி. அது மாத்திரம் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு அதிசயம், இங்க வந்து 20 வசனத்துல அங்க ஒரு மலை கூட இருக்குன்றார். என்ன மலை, பிஸ்கா படிங்க, 20 பிஸ்கா, பிஸ்கான்ற ஒரு மலை, அது ரொம்ப விசேஷமான மலை, பேருங்க நம்ம கஷ்டமா தான் இருக்கலாம், அது ரொம்ப விசேஷமான மலை. அந்த மலையில காண்டி நின்றுகிட்டு பார்த்தோம்னா முழு கானான் தேசத்தையே பார்க்கலாம். அந்த மலையில நின்று முழு கானான் தேசத்தையே பார்த்த ஒருத்தர் யாரு தெரியலையா? மோசே. மோசே இந்த தேசத்துக்குள்ள போக முடியல. போக முடியாதப்போ ஆண்டவர் மோசேக்கு என்ன சொன்னாரு, நீ பிஸ்கா மேல ஏறி நின்று பார்த்து முழு கானான் தேசத்தையே உன்னால பார்க்க முடியும். அங்க பார்த்துட்டு அந்த மலையில தான் மனுஷன் செத்து போன பிஸ்கா மலை. அது யாருக்கு கிடைச்சிருக்கு? அந்த மலை ரூபன் கோத்திரத்துக்கு கிடைச்சிருக்கு. பாருங்களா, அந்த டீடைல்ஸ் எல்லாம் பாத்துக்கணும். இந்த பூமிங்கெல்லாம் இன்னமே பழையற்பாடுல வரக்கூடிய எல்லா சரித்திரமும், தாவீது கதை, சவுல் கதை, இதெல்லாம் நடக்க போற ரியல் எஸ்டேட் லேண்டு இதுதான். இங்கத்தான் நடக்க போகுது. இயேசு வர்றதும் இந்த லேண்டுக்கு தான் வரப்போறார். புரியுதுங்களா? இங்கத்தான் இயேசு வரப்போறார். இங்கத்தான் பழையற்பாடு கதை எல்லாம் நடக்க போகுது. அதனால இந்த ஏரியாவை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம புது ஏரியாவா இருந்தாலும் நம்ம போய் போய் டிரைவ் பண்ணணும், கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடுவோம் இது எங்கேயோ வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஏரியாவை கொஞ்சம் பழகிக்கணும் நம்ம டிரைவ் பண்ணி. பிஸ்காவை மறக்கக்கூடாது. மோஸ்ட்லி அது மேல ஏறி போய் தான் கானான் தேசத்தை பார்த்து அங்கதான் மறிச்சவருன்னு பாக்குறோம். சரி, இதான் ரூபன் கோத்திரத்துக்கு நல்ல அருமையான எர்மோன் மலையிலையும் அப்படின்னு ஒரு பாட்டை பாடினோம். அந்த எர்மோன் மலை இவங்க ஊர் தான், இவங்க ஒரு சொத்து தான். அதெல்லாம் போய் ஒரு ட்ரிப் அந்த காலத்துல போயிட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? எர்மோன் மலை ஏன்னா ரொம்ப அற்புதமான மலை, இவங்க ஊரு தான் அது. அதெல்லாம் பார்த்து கானா தேசத்தை முழுசா பார்க்க முடியும் அதுல எல்லாம். சரி, அதுதான் ரூபனுக்கு கிடைச்ச சுதந்திரமாக பாக்குறோம். அடுத்ததாக 24 இருந்து பாத்தீங்கன்னா கேட்ன்ற இவருக்கு தான் எஸ்போன்ல இருந்து, இது ரூபனுக்கு வந்து அர்னோன் ரிவர்ல இருந்து எஸ்போன் வரைக்கும் கிடைச்சிச்சு. இப்போ கேடுக்கு எஸ்போன்ல இருந்து தொடர்ந்து ரமோத் கிலேட் அது வரைக்கும் அவங்களுக்கு லேண்ட் இருக்க போகுது. இது பாத்தீங்கன்னா இது கேடுக்கு வந்து அவங்க சுதந்திரத்துல கிலேடுன்றது ஒரு விசேஷமான ஒரு இடம். 25 படிங்க.
யாசேரும் கிலேயாத்தின் சகல பட்டணங்களும் ரபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேர் மட்டுமல்ல அம்மன் புத்திரரின் பாதி தேசமும் எஸ்போன் துவக்கி ராமாத் மிஸ்பே மட்டும் பெத்தோனியின் வரைக்கும் இருக்கிறதும் மகனாயின் துவக்கி தெபீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்தாரமும் பெத்னிம்ராவும் சுக்கோத்தும் சாப்போனும் யோர்தான் மட்டும் இருக்கிறதும் கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கின்னரோத் கடலின் கடையாந்தரம் மட்டும் இருக்கிறதும்.
சரி, இதுல பாத்தீங்கன்னா இதுதான் கிலேட் இல்லைங்களா? அது தமிழ்ல என்ன வருது? கிலியாத்தா, கிலியாத்துன்னு வருதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஊரு, த பாம் ஆஃப் கிலேடுன்னு. த பாம் ஆஃப் கிலேடுனா அந்த ஊர்ல கிடைக்கிற ஒரு எண்ணெய் வந்து உங்களுக்கு என்ன வழி இருந்தாலும் சரி அது போட்டா நல்லாயிரும். எங்க ஊர்ல கூட இப்ப கேரளால அங்க போய் ஒரு எண்ணெய் வாங்கின்னு வந்து போட்டா நல்லாயிருதுங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர் இது. எல்லாம் கடந்து தேடி வருவாங்க. பாம் ஆஃப் கிலேட்னா ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு என்ன காய்ச்சலா இந்த டாக்டர் கவனிக்கலாம், பாம் ஆஃப் கிலேட் என்ன வியாதி இருந்தாலும் சரி பண்ணிருமா, அவ்வளவு ஃபேமஸ் கதை இருந்துச்சு அது. அப்படிப்பட்ட பாம் ஆஃப் கிலேட், அது இயேசுக்கு ஒரு பேரா கூட சொல்லுவாங்க. இயேசு எல்லாம் பாம் ஆஃப் கிலேடுன்னு அவருக்கு ஒரு பேரா இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ஜாபேஷ் கிலேட், ரமோத் கிலேட் அடிக்கடி பைபிள்ல வரும். நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து பார்க்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப. சுக்கோத் அடிக்கடி வரும், பெனியூல் அடிக்கடி வரும். சுக்கோத் பெனியூல்லாம் அங்கதான் கிடியன் இருந்தார். கிடியன் கதை வரப்போகுது இல்லைங்களா? அவர் இந்த கோத்திரத்துல இங்க இந்த லேண்ட்ல இருந்தவர் நம்ம பார்க்கலாம். மகானேம்னு வருது இல்லைங்களா தமிழ்ல 26 வசனத்துல. தமிழ்லயே வித்தியாசமா போட்டிருக்கு மகானேம், மகானாயம், மகானாயம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மகானேம், மகானேம் ரொம்ப முக்கியம். ஏன்னா தாவீது மகன் அப்சலோமு தன்னை விரட்டிட்டு போகும்போது தாவீது போய் ஒளிஞ்சிருந்த இடம் இந்த இடம், மகாநேயம். அங்கதான் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தார், அங்கதான் துரத்திக்கிட்டு வந்த அப்சலோம், அங்கதான் அவனுடைய சேனையை முறியடிச்சாங்க, தாவீதுடைய சேனை. இங்கதான் போர் நடந்துச்சு, அப்சலோம் இறந்த ஒரு இடம் மகாநேயம். அப்புறம் ஷாரன், ஷாரன் இல்லையா நம்ம சபையிலேயே ஷாரன், ஷாரன் அந்த ஊர் இங்கத்தான் இருந்துச்சு. The Rose of, அந்த ஊர்ல ஃபேமஸ் என்ன? The Rose of Sharon. அந்த மாதிரி ரோஸ் உலகத்திலேயே, ஊட்டியில கூட கிடைக்காது, உலகத்திலேயே இருக்காது. The Rose of Sharon. அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்மெல்லு, எத்த ஒரு வாரத்துக்கு மேல வச்சிருக்கலாம். வாடவே வாடாது. அந்த ஊர் அவ்வளோ அருமையா இருக்கும். ஷேர் என்ற ஊர் இந்த ஊர்ல தான் இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, இந்த ஊர்ல தான் கேடரீன்ஸ்னும் இருந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். கேடரீன்ஸ் உங்களுக்கு புதிய ஏற்பாடுல ஞாபகம் இருக்குங்களா, என்ன ஆச்சுன்னு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ரட்சகர பதிலு எங்களுக்கு எங்க பண்ணிங்க தான் முக்கியம்னு இயேசு அங்க வராதிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பேய் பிடிச்சவங்களை இயேசு பேய் பிடிச்சவங்களை விரட்டி அந்த பண்ணியில போக வச்சு அந்த பண்ணி போய் கீழே விழுந்துருச்சு. அது நடந்த இடம் இந்த ஊர் தான். இதெல்லாம் பார்த்துட்டோம்னா வெரி கிளியரா இருக்கும். இது புது இடம் தான், பார்த்து கத்துக்குவோம். கொஞ்சம் நிதானமா போய் எல்லாத்தையும் பார்த்துக்காங்க. கேடரீன்ஸ், ஓகே. இந்த கேடுடைய சுதந்திரத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். கடைசியில் மனாசேயுடைய சுதந்திரம், 29-33 வரைக்கும் அவருக்கு கிடைச்ச சுதந்திரம். முக்கியமா பாஷான், பாஷான், பாஷான் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப அங்க இருக்கிற உட்டு டீ குட்டு அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அங்க இருக்கிற உட் எல்லாம் அங்க இருக்க ரொம்ப ஃபேமஸ். என்னன்னா அங்க இருக்கிற ஒரு ஒரு மாடை பாத்தீங்கன்னா ஒட்டகம் மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய சைஸ்ல இருக்கும். பயங்கர இந்த காட்டு எருமைன்னு வாங்க தெரியுங்களா, பயங்கரமா. அது காண்டி துரத்திக்கிட்டு வந்துச்சுன்னா அவ்வளவுதான். சங்கீதங்கள்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், பாஷானுடைய எருமைகள் என்னை சுத்தி இருக்கிறது அப்படின்னு சவுல் இது தாவீது அழுவார். I am surrounded by the bulls of Bashan. அப்படினா என்னங்க பாஷான்னா, ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற புல்லு கிட்ட மாட்டணும் அவ்வளவுதான். இந்த காலைன்னா கால் அங்கத்தான் பாக்கணும். அது பயங்கரம், அது 10-20 பேரை கூட தூக்கி போட்டுரும். அவ்வளவு பெரிய பலமுள்ள இது பாஷான், அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். இந்த நகரங்கள், இந்த ஆறு, இதெல்லாமே ஒன்னா போட்டிருக்கிறதுல தான் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இதுல என்ன ஆண்டவர் சொல்றாரு, அந்த சியோன் ஹோக்ல ஆண்டவர் யெகோவா எவ்வளவு பெரிய வெற்றி அவங்களுக்கு கொடுத்தார். இத படிக்கும் போதெல்லாம் அவங்க மனதை புதுப்பிக்க வச்சு புதுப்பிக்க வச்சு யெகோவா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தாருன்னு அவங்க மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. அவங்க செஞ்சாங்களா? நிச்சயமா பக்தி உள்ள யூதருங்க செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்கன்னு தெரியும், 2-3 வசனங்களை படிங்க. சங்கீதம் 135:10 படிங்களா.
அவர் அநேகம் ஜாதிகளை அழைத்து பலத்த ராஜாக்களை கொன்று ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழைத்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார்.
17 வசனம் படிங்களா பாருங்க. இங்கேயும் அவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம்? அவர் சீகோனியும் ஓகையும் அடித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார். இரு படிங்க 17 அடுத்த சங்கீதம்.
பெரிய ராஜாக்களை சங்கரை தருவதை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
சரி போதும். இது பாத்தீங்கன்னா அதை ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி பாருங்க. பைபிள்ல வந்து நம்ம விசுவாசம் பலப்படுறதுக்கு பைபிள் கொடுக்கிற ஒரு பெரிய மருந்து வந்து ஆண்டவர் எப்ப பாரு அதிசயத்தை செய்யறவர் அல்ல, செஞ்சுகிட்டே இருக்கணும்னு இல்ல. அவர் செஞ்ச அதிசயங்களை நம்ம ஞாபகத்தில் கொண்டு வந்து அது கொண்டு வரும்போது நம்ம விசுவாசம் பலப்படுது. அதை நம்ம ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம ஏன் நம்ம அது திருப்பி திருப்பி மெம்மரி நம்ம மறந்து போற ஆளுங்க. அது மெம்மரிக்கு கொண்டு வர நம்ம விசுவாசம் இன்னும் உறுதிப்படுது. இன்னும் எதிர்காலத்தை நோக்கி வாழும்படிக்கு, ஒரு எதிர்பார்ப்போடு வாழும்படிக்கு பெரிய காரியத்தை செய்வார்னு நம்ம விசுவாசம் பலப்படுறது வந்து ஆண்டவர் செஞ்ச காரியங்களை திருப்பி திருப்பி நினைச்சு பார்க்கறது பாருங்களா. அதைத்தான் இவங்க செய்யறதா நம்ம பாக்குறோம், அவங்களுக்கு உறுதி கொடுக்கற மாதிரி. சரி, இதுல இன்னும் 2 பாயிண்ட் நம்ம பார்த்து முடிப்போம் பாருங்க. ஒரு இதெல்லாம் இவங்க 3 பேருக்கு, இந்த கோத்திரங்களுக்கு, யோர்தானுக்கு இந்த பக்கம் யார் இவங்க? ரூபன். ரூபனுக்கு கிடைச்சது அர்னோன் ரிவர்ல இருந்து எஸ்பான் வரைக்கும். அதுக்கப்புறம் கேட், கேடுக்கு கிடைச்சது எஸ்பான்ல இருந்து மகானேம் கிலேட் வரைக்கும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் மனாசே, மனாசேக்கு வந்து மகானேம் ரமோத் கிலேட்ல இருந்து பாஷான் வரைக்கும் கிடைச்சிச்சு. தான் இவங்களுக்கு வந்த பூமியை நம்ம பாக்குறோம். பார்த்துட்டு ஒரு 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 வார்னிங் அந்த வசனத்துல கொடுக்கறத பாக்குறோம். 13 வசனம் படிங்களா.
இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மகாத்தியரையும் துரத்திவிடவில்லை. கெசூரியரையும் மகாத்தியரையும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள்.
பாருங்களா, இது ஒரு பெரிய ஒரு வார்னிங், எச்சரிக்கை. அங்க இவ்வளவு நல்லா நல்ல செய்தி சொல்லிட்டு இருக்கும் போது ஏங்க இதை நடுவில் எடுத்துட்டு வந்து போடுறீங்க? ஒரு சோகமான செய்தி, ஒரு திடீர்னு ரெட் லைட் எரியுது. புரியுங்களா, நல்லா இருக்கு படம் பாக்குறதுக்கு, திடீர்னு ஒரு ரெட் லைட் எரியற மாதிரி அங்க வார்னிங் வார்னிங் பாத்துக்கங்க பாத்துக்கங்கன்ற மாதிரி ஒரு ரெட் லைட் எரியுது. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது ஏன் அதை விரட்டா முட்டுட்டாங்க? அவங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, ஏன் அதை செய்யாமட்டாங்க? ஏன் செய்யாமட்டாங்கன்னா அது ஒன்றும் பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியல இல்லைங்களா, ரொம்ப பெரிய விஷயமா தெரியல அவங்களுக்கு. தேவன் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்து இதெல்லாம் தேசத்தை கொடுத்துட்ட போது இது சின்ன விஷயம் தானேன்னு விட்டுட்டாங்க பாருங்களா. ஆனால் அதுதான் அவங்களுக்கு ஆபத்தா மாறப்போகுதுன்றது அவங்க உணரல. நமக்கும் பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது, பெரிய பெரிய காரியங்களை நம்ம ரொம்ப உண்மையா இருந்து, நமக்கு பெரிய சோதனைகள் பெரிய கஷ்டங்கள் வரும்போது ரொம்ப உண்மையா இருந்துருவோம். அது அவ்வளவு பெரிய உபத்திரங்கள் வருதேன்னு கூட அது குறித்து கொஞ்சம் பெருமையா கூட இருப்போம். நான் உண்மையா நிற்பேன், இதுல மிக கொடுக்க மாட்டேன். ஆனா தொடர்ந்து விசுவாச அனுதின விசுவாச வாழ்க்கையில தொடர்ந்து நம்ம போகும்போது அங்க விடாமுயற்சியா சின்ன சின்ன காரியங்களையும் உண்மையா இருக்கிறது கஷ்டம் இல்லைங்களா. அங்கத்தான் நம்ம மாட்டிக்கணும், பல இடங்களை தான் நம்ம பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன காரியங்களையோ, ஒரு தீர்மானமாக சின்ன சின்ன காரியங்களையும், அனுதின வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில சின்ன விஷயங்களையோ நான் உண்மை உள்ளவனா இருப்பேன். ரொம்ப பெரிய விஷயத்துல ஒண்டி இல்லை, சின்ன சின்னதுலயும் உண்மை உள்ளவனா இருப்பேன்றதுக்கு நம்ம படிக்கணும். ஏன் அவங்களுக்கு ரொம்ப சின்னதா தெரிஞ்சிச்சு, இவ்வளவு பூமியை பிடிச்சிட்டோம், அது ஒரு ஸ்லம் ஏரியா தானே இருந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அதுதான் ஸ்லோ பாய்சனா மாறி அவங்களை அழிக்க போகுதுன்னு அவங்க தெரியல. ஒரு ரெட் லைட் போடுற மாதிரி அவங்க போடுறாங்க. அதான் நம்ம பாடம், பாடத்தை நம்ம படிச்சுக்கணும். பெரிய காரியங்களும் சின்ன சின்ன காரியங்களையும் நம்ம உண்மையா இருக்க பார்க்கணும், இல்லைன்னா அது நம்மளை திரும்பி அடிக்க பார்க்கும். அது குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் ஒரு பாயிண்ட் நம்ம இதுல நோட் பண்ணணும். ரெண்டு வருஷம் இந்த அதிகாரத்துல வருது, 14:33 படிங்களா. இதே 13-14 வசனம், இதே அதிகாரத்தில் 14 வசனம் 33 வசனம். வசனம் படிங்க.
லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவருடைய சுதந்திரம். லேவி கோத்திரத்துக்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம்.
பாருங்களா, இது ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ஸ். புரிஞ்சுங்களா இந்த வேர்ஸ் சொல்றேன்னு? 13 எந்த வசனம்? 14 வசனம், 33 வசனம். ரெண்டு வசனங்கள் புரியுதுங்களா? அந்த ரெண்டு வசனங்களை கவனிச்சு பாருங்க. அதைத்தான் அது அழகா என்ன சொல்லுது, எல்லாருக்கும் பூமி கிடைச்சிச்சு, ஆனா ஒரு கோத்திரத்துக்கு கொண்டு ஒரு ஒரு அடி பூமியும் கிடைக்கல. ஐயோ பாவமா அவங்க, இல்ல பாவமே இல்ல. லேவியின் கோத்திரம், அது மோசேவின் கோத்திரம், அதன் மூலமா தான் மோசே வந்தார்னு பாக்குறோம். அவங்களுக்கு பூமி கிடைக்கல. ஆனா ஏன் பூமி கிடைக்கலன்னு காரணம் என்ன போட்டிருக்கு இந்த 33 வசனத்தில்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே அவருடைய சுதந்திரம். இது ரொம்ப அருமையான ஒரு ஆறுதலான ஒரு காரியம், ரொம்ப அருமையான ஆறுதலான காரியம். ஏன் அப்படின்னா, அவருக்கு அந்த அவங்களுக்கு ஒரு கோத்திரம் ஒரு பூமி ஆண்டவர் கொடுக்காம போனாரு. ஏன்னா முதல்ல அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும், ஆனா கொடுக்காம போனது காரணம் அவங்கள வந்து எல்லா கோத்திரங்களையும் பரவி விட்டு செதறடிக்க வச்சார். எல்லா கோத்திரங்களையும் அவங்க போய் குடியிருக்கணும். மற்ற கோத்திரங்கள்லாம் அவங்களுக்கு கவனிச்சு அவங்களுக்கு இருக்கிற பூமி அவங்ககிட்ட ஷேர் பண்ணி அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். ஏன்? இவங்கெல்லாம் ஆசாரிய கோத்திரம், இவங்கள தான் ஆசாரியர்கள் வரப்போறாங்க. ஏன்னா இவர்கள் அனுதின உலக மண்ணுக்குரிய காரியங்கள்ல மூழ்கி இருக்காம தேவனே தங்களுடைய சுதந்திரம், அவருக்கு சேவை செய்கிற மக்களா இருக்கணும், மற்ற அவங்க அவங்களை கவனிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அழகா கொடுக்கப்பட்டதா நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு ஒரு சுதந்திரமும் இல்லை அப்படின்றது வந்து ஒரு சோகமான காரியம் இல்லை, ஒரு சிறப்பான காரியம். என்ன தெரியுமா? யெகோவாவே அவர்களுடைய சுதந்திரம். அதை விட ஒரு பெரிய சொத்து என்ன இருக்க முடியும்? அதை ஒரே ஒரு செத்து நீ காலையில நான் படிக்கலாம்னு நினைச்சேன். புலம்பல்னு ஒரு புக் இருக்கு தெரியுங்களா, அந்த புக்கு வந்து இந்த பூமியெல்லாம் அடிமைத்தனத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு எல்லாரூறாங்க. ஆனா அந்த பூமி போனாலும் லேவி கோத்திரம் அவ்வளவு அழுவ வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுடைய சுதந்திரம் கர்த்தர், என் ஆண்டவர் என்னுடைய சுதந்திரம், என் சொத்து யார் தெரியுமா, என் ஆண்டவர் என்னுடைய சொத்து. அது ஒரு பெரிய ஆறுதல் இல்ல? யோசிச்சு பாருங்க, நம்மளும் நீங்கள் பரிசுத்த ஆசாரிய கூட்டமா இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் வந்து அவர் அறிஞ்சுக்கிறதே பெரிய பாக்கியம். எவ்வளவு பேருக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துறது இல்ல, யாருக்கு அவர் வெளிப்படுத்துறாரோ அவங்க தான் தெரிஞ்சுக்க முடியும். அவர் அறிஞ்சிக்கிறது மாத்திரம் இல்ல, அவரை நேசிக்கிறது பெரிய பாக்கியம், அவர் நம்மளை நேசிக்கிறது பெரிய பாக்கியம். அதை விட தாண்டி அவர் என்ன பண்றாரு, என்னையே உனக்கு சொத்தா நான் கொடுக்கறேன். உன் சொத்து என்ன தெரியுமா, நான் தான் உன் சொத்து. இந்த சொத்தை எந்த பிசாசுங்க நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியும்? எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை பாவங்கள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அத்திமரம் பூ பூக்காம போனாலும் அப்படிலாம் வருது இல்லைங்களா, புலம்பல்ல அவர் சொல்றாரு, எல்லாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க, எல்லாரும் பண், ஆனாலும் என் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். ஏன்னா என் பங்கு என் ஆண்டவர், என் சொத்து என் ஆண்டவர். அதை யார் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியும், என்ன என்கிட்ட இருந்து பிரிக்க முடியும், என் சொத்து அதுதாங்க. யோசிச்சு பாருங்க, ஆபிராமுக்கு அவர் 15:1 சொல்றாரு, ஆதி ஆமத்துல, ஆபிராமே ஐ ஏம் யுவர் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்டு. உனக்கு ரிவார்டு என்ன தெரியுமா, நான் தான் உன்னுடைய ரிவார்டு. ஆபிராம் யோசிச்சு பார்த்திருப்பார், ஒரு ரிவார்டு கொடுத்தா ஏதாவது பையில கீழே போட்டு போயிடலாம் இல்லைங்களா, இவர் தான் என்னுடைய ரிவார்டுன்னு அவர் முழிச்சு நிற்பார். இதை எப்படி அளக்குறது, இதனோட ஆழத்தை போய் எப்படி பாக்குறது, இதோட உயரத்தை எப்படி அளக்கிற ஒரு ரிவார்டுனா எவ்வளவுங்க ரிவார்டுன்னு சொல்ல முடியுமா? எல்லையற்ற தேவனே தன்னையே நமக்கு சொத்தா கொடுக்கிறாருன்னா அது எங்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது சொத்துங்க. அதான் லேவியர் கோத்திரத்துக்கு கொடுத்த பாக்கியம். நமக்கும் விசுவாசிகளா இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்து போனாலும், என்ன இல்லாம போனாலும், என் கர்த்த ரட்சிப்பின் தேவனில் படிங்களா. அந்த இது லாமென்டேஷன் புலம்பல் 3:24. என் பங்கு அவர், அவருக்குள் நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தொடர்ந்து படிங்க.
தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது.
தானுங்களே, இதாங்க பெரிய பாக்கியம். ஒவ்வொரு இஸ்ரவேலனும் அப்படி நினைக்கலாம், வெறும் லேவியர் கோத்திரம் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு இஸ்ரவேலனும் அந்த பூமியே முக்கியம், முக்கியம் தான் அது, பூமி கொடுத்திருக்கிறாரு. அந்த பூமியில அவன் மனசு இருக்கிறத விட அந்த பூமி கொடுத்தவர் தான் என்னுடைய சுதந்திரம் அப்படின்னு அவன் வாழ முடியும். பூமி எங்களை விட்டு போனாலும் சரி, இந்த சுதந்திரத்தை யாருமே எடுக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய பங்கு, அவரு நம்முடைய சுதந்திரம் அவரு, அது பெரிய பாக்கியங்க. ஆண்டவர், நம்ம ஜெபம் பண்ணோம், எங்கள் அருமையான ஆண்டவரே, மிகவும் கடினமான பகுதியா இருந்தாலும் உங்களுடைய மக்களுக்கு நீர் அதிசயமாக பேசுறீர், எங்க ஆத்மாக்கு நீர் அதிசயமான சத்தியங்களை சொல்லித்தரீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இங்க படித்துக்கொண்ட காரியங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் கொடுத்த உண்மை உள்ள, எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் சரி, அவர்களுக்கு அவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ண சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறிச்சு அது கீழே போகலன்னு பைபிள்ல நாங்கள் புதிய பாடல எத்தனையோ வாக்கு தத்துவங்களை பார்க்கிறோம், அதே மாதிரி எங்களுக்கும் கொடுத்திருக்கிறீர். அது ஒரு நாள் நிச்சயமா எங்களுக்கும் நிறைவேற போகுது ஆண்டவரே. அதுலெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு பரலோகம் கிடைக்கும், அது கிடைக்கும்ன்ற இன்பத்தை விட நான் பார்த்த மாதிரி ஆண்டவரே, எங்க பங்கு நீங்க ஆண்டவரே, எங்க சொத்து நீங்க, நீங்களே உங்களை எங்களுக்கு சொத்தாக, எங்களுடைய சொத்தாக, எங்களுக்கு சொந்தமாக எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. அது பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியமான மக்கள் நாங்க. எங்க வாழ்க்கையில எந்த சோர்வுலயும் எந்த கஷ்டத்துலயும் அதை நான் நினைச்சு பார்த்தேன்னா, என் சொத்து யாரும் எடுக்க முடியாது என்கிட்ட, என்னை விட்டு எடுபடாத சொத்து நீங்க தான் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை சேவிக்கிற மக்களாக, நன்றி உள்ள மக்களாக நாங்கள் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே, ஆமென். இதோடு இந்த கூட்டத்தை முடிக்கலாம்.